بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين، يا سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வாரமும் இறைவனின் திருப்பொருத்தத்தை நாடி இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடுகின்றோம். எமது நோக்கம், நாங்கள் வெறுமனே பெயரளவு முஸ்லிம்களாக வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்திலிருந்து பிரிந்து செல்ல வேண்டும் என்பது கிடையாது. மாறாக, எந்த நோக்கத்திற்காக அல்லாஹு தஆலா எம்மை படைத்தானோ அந்த நோக்கத்திற்காக வேண்டிதான், அந்த நோக்கத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டிய இந்த இடத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். எனவே இங்கே குறிப்பிடப்படக்கூடிய செய்திகளை நாங்கள் ஆழ்ந்து கவனித்து அந்த விடயங்களை நாங்கள் எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்லவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹு தஆலாவிடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக விடயத்துக்கு வருகின்றேன். முஸ்லிம்களை பொறுத்தவரையில் பெரும்பாலான முஸ்லிம் சகோதர சகோதரிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாம் எல்லோரும் முஸ்லீம் பெயர்களோடு இருக்கிறோம், ஏதோ வாங்கு சொல்லிவிட்டால் ஐந்து நேரம் தொழுகிறோம், நோன்பு காலம் வந்துவிட்டால் நோன்பு நோக்கிறோம், ஜகாத் முடியும் என்றால் கொடுக்கிறோம், ஹஜ்ஜ உம்ராவோ செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்கிறோம். எனவே நாங்கள் இதோ இத்தோடு இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி விட்டோம், இதன் பிறகு வேறொன்றை நாங்கள் பெரிதாக அரம்பிக் கொள்ள தேவையில்லை, இஸ்லாம் கூறக்கூடிய ஏனைய விஷயங்களில் கவனம் செலுத்தவில்லை தேவையில்லை என்ற எண்ணத்தோடு வாழும் ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் உண்மையும் கூட. ஆனால் அல்லாஹு தஆலா எம்மிடமிருந்து இது தவிர இன்னும் மிக முக்கியமான அடிப்படையான விஷயங்களை எதிர்பார்க்கிறார். அதுவும் மிக முக்கியமான ஒரு விடயம் எம்மிடத்திலே இல்லாமல் போகின்ற பொழுது, அல்லது அந்த மிக முக்கியமான ஒரு விடயத்தில் ஒரு முஃமினுக்கு ஒரு முஸ்லிமுக்கு தெளிவு இல்லாமல் போகின்ற பொழுது, அந்த விடயத்தில் கவனம் செலுத்தாமல் அவன் இருக்கின்ற பொழுது, அவன் தொழக்கூடிய தொழுகை, அவன் கஷ்டப்பட்டு நோக்கக்கூடிய நோன்பு, அவன் சம்பாதித்த தொழிலிருந்து கொடுக்கக்கூடிய ஜகாத்து தர்மங்கள், அதே போன்று கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றினாலும், இந்த அனைத்துமே அந்த மிக முக்கியமான ஒரு விடயம் பாதிக்கப்படுகின்ற பொழுது, இவை அனைத்தும் சவுடுபடியாக அல்லாவிடத்திலே எந்த விதமான பெருமதியும் இல்லாததாக மாற வேண்டிய துருப்பாக்கியமான ஒரு நிலைமை ஏற்படும். எனவே நாங்கள் எல்லளவுதான் ஒரு நல்லமலை செய்தாலும் அந்த நல்லமல் நாளை மறுமையில் எம்மை சுவர்க்கத்துக்கு அழைத்து போக வேண்டும், நாளை மறுமையில் எம்மை அந்த சிறிய அமலாக இருந்தாலும் நரகத்திலிருந்து எம்மை பாதுகாக்க வேண்டும், அந்த மனுஷ வழியிலே இருக்கின்ற பொழுது எம்மையும் அல்லாஹு தஆலாவுடைய அரசின்களில் எம்மை கொண்டு போய் ஒழுங்க செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினால் தான் இந்த அடிப்படையான அம்சங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் மிக முக்கியமான இஸ்லாத்தின் அச்சாணியாக திகழக்கூடிய, இஸ்லாத்தின் ஆணிவராக இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை பார்க்க இருக்கின்றோம். அதுதான் ஏகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய அம்சம். எம்மிலே சில நினைக்கலாம், இந்த ஏகத்துவத்தை பற்றித்தானே இவர்கள் பேசுகிறார்கள், இதை விட்டால் இஸ்லாத்தில் வேறு தலைப்பு கிடையாது, இதை விட்டால் இவர்களுக்கு வேறு வேலை இல்லையா என்று கூட சிலர் நினைக்கலாம். நன்றாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் சொன்னது போல இந்த ஏகத்துவத்தில் ஒரு பழுது ஏற்பட்டால் எமது மறுமை வாழ்க்கை அது பாதிக்கும். இந்த ஏகத்துவ சிந்தனையில் கொஞ்சம் தவறினால் நாங்கள் நரகத்தில் விழுந்து விடுவோம். இந்த ஏகத்துவம் பற்றிய உண்மையான செய்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இதுவரை காலமும் நாங்கள் அனுபவ ரீதியாக மட்டும் கேட்டு வந்த செய்திகளை உள்வாங்கினோம் என்று சொன்னால் நாங்கள் வெறுமனே லேபிள் முஸ்லிம்ஸ், வெறுமனே பெயரளவு முஸ்லீம்கள் தானே தவிர அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய முஸ்லீமாக இருக்க முடியாது. எனவேதான் இந்த விடயத்தில் எமக்கு தெளிவு வரும் வரைக்கும் நாங்கள் பேச வேண்டும், பேசிக்கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். தௌஹீத் என்று சொன்னால் முதலில் என்ன? சிலர்கள் இவர்கள் தௌஹீத் கூட்டத்தினர், இவர்கள் தௌஹீத் கூட்டத்தினர் என்று சொல்லி கேலியாக பேசுவார்கள், ஏளனம் செய்வார்கள். இது முதலில் அடிப்படையில் தவறு. தௌஹீத் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா ஒருவன், வணங்குவதற்கு அவன் மட்டும்தான், படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அவன் மட்டும்தான் என்று அவனுக்கு என்ன என்ன பண்புகள், சிவத்துகள், தன்மைகள் இருக்கின்றதோ அதற்கு நிகராக வேறு யாருமே கிடையாது. அவனுக்கு இருக்கக்கூடிய பண்புகளில் ஒரு பண்பையாகினும் நாங்கள் அவனது படைப்பினமான யாருக்காவதோ அல்லது எதுக்காவதோ நாங்கள் கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் ஏகத்துவத்தை சரியாக இன்னும் விளங்கவில்லை என்பதுதான் அர்த்தம். எனவே யாராவது இவன் தௌஹீத்வாதி என்று சொல்லி ஏளனமாக பேச முற்பட்டால் அப்பொழுது நாங்கள் திருப்பி அவனை கேட்கலாம், அப்பொழுது நீ முஷ்ரிக்கா. நாங்கள் தௌஹீத்வாதி என்று சொன்னால், தௌஹீத்வாதி என்று என்னை நீ ஏளனமாக பேசுவதாக இருந்தால் அப்ப நீ தௌஹீத்வாதி கிடையாது, தௌஹீத்வாதி இல்லை என்று சொன்னால் முஸ்லீம் கிடையாது. தௌஹீத் என்பது ஏகத்துவம் என்று பொருள்படும். ஏகத்துவம் என்று சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஏகத்துவத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அந்த ஏகத்துவத்தை இந்த உலகத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டித்தான் எல்லா தூதர்களையும் அனுப்பியிருக்கிறார். அந்த ஏகத்துவத்தை சரியாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டடிப்பட்டார்கள், ஏற்றிப்பட்டார்கள். பைத்தியகாரம் என்ற கட்டம் சூட்டப்பட்டும் அவர்கள் அதனை பொறுத்துக் கொண்டு பல யுத்தங்களை சந்தித்து பெரும் தியாகத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள். இவருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த சுருக்கமே இந்த ஏகத்துவத்திற்காக எடுத்துக்கொண்ட முயற்சி தானே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது என்பதனை நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆழ்ந்து நோக்குகின்ற பொழுது தெரிந்து கொள்ள முடியும். இந்த அல்லாஹு தஆலாவோடு சம்பந்தப்படுத்தி இந்த ஏகத்துவத்தை நாங்கள் விளக்குவோம் என்று சொன்னால், தொடர்ந்தும் எமது உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து தொகுத்து எடுத்த முறையில் அவர்கள் காட்டிய அந்த வழியில் பார்த்தால் இந்த ஏகத்துவ கொள்கையை நாங்கள் மூன்று பிரிவுகளாக பிரித்து நோக்கலாம். முதலாவது தௌஹீதுர் ருபூபியா, இரண்டாவது தௌஹீதுல் உலூஹியா, மூன்றாவது தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். முதலாவது தௌஹீதுர் ருபூபியா என்றால் என்ன என்பதை பார்ப்போம். தௌஹீது ருபூபியா என்று சொன்னால் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், ஆட்சி செய்யக்கூடியவன் அல்லாஹு தஆலா ஒருவன் தான், இவனுக்கு நிகராக வேறு யாருமே கிடையாது என்று சொல்லக்கூடிய ஈமான் நம்பிக்கைதான் தௌஹீது ருபூபியா என்று சொல்லப்படும். ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிகாரமாக இருந்தாலும் சரி, படைத்து பரிபாலிக்கும் தன்மையாக இருந்தாலும் சரி, இந்த அனைத்து தன்மைகளுக்கும் நிகராக அல்லாஹ்வுக்கு ஒப்பாக வேறு யாருமே கிடையாது. எனவே இதிலே முதலாவதாக உறுதியாக இருக்கிறது. ஏன் இந்த தௌஹீது ருபூபியாவை முதலாவது நாங்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த தௌஹீது ருபூபியாவை பொறுத்தவரையில் எந்த சமூகம் தௌஹீது ருபூபியாவிலே உறுதியாக இருந்ததோ, இவர்கள் அல்லாஹு தஆலாவை ஏற்றிருந்தார்களோ, படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹு தஆலா என்று எந்த சமூகம் நம்பியிருந்ததோ அந்த சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தில் இருந்தே தேர்வு செய்து அனுப்புகிறார். அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம், அல்லாஹு தஆலாவுடைய பெயரை வைத்து வந்து தனது குழந்தைகளுக்கு பெயர் சூட்டிய அந்த சமூகம், அந்த வானங்களையும் பூமியையும் படைப்பது அல்லாஹு தஆலா என்று ஏற்றுக்கொண்ட சமூகத்துக்கு எதற்காக ஒரு தூதர் வந்து எச்சரிக்கை செய்ய வேண்டும்? அவர்களை பார்த்து நீங்கள் நரகவாசிகளாக போய்விடுவீர்கள், நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமாக இருந்தால் நாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான இந்த இஸ்லாத்தின் அடிப்படையை கவனியுங்கள் என்று சொல்லி அதைவிட வேறு ஒரு விஷயத்தை அங்கே முன்வைத்தார்களே, எதற்காக? அப்போ நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த படைத்து பரிபாலிக்கும் ஆற்றல் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு மட்டும்தான் என்று நம்புவது மட்டும் இஸ்லாம் அல்ல. ஏனென்று சொன்னால் மற்ற குறைசிகளும் அதை நம்பியிருந்தார்கள். இதனை அல்லாஹு தஆலாவே அழுக்குடுவானிலே சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், வலையின் சால் தகும் மண் கலக்க சமாவாசி வல் அறக்கூலும் நவ்வா. 31 அத்தியாயம் 22 வசனத்தில் இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று 39 அத்தியாயம் 38 வசனத்திலும் இந்த கருத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இறக்கிய வசனம் இந்த வசனம். இந்த வசனத்தின் பொருள் என்னவென்று சொன்னால், நபியே நீர் அவர்களிடத்திலே சென்று அந்த வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று அவர்களிடத்திலே கேட்டால், லயக்கூலும் அல்லாஹ், அல்லாஹான் படைத்தான் என்று சொல்வார்கள். அப்ப நாமும் அதைத்தான் சொல்லுகிறோம். அந்த மக்கத்து குறைத்து சாதர்களும் அதனைத்தான் சொன்னார்கள். அப்ப எனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லையே என்று என்ன சொல்றோம்? ஆனால் இஸ்லாம் சொல்ல எதிர்பார்க்கக்கூடிய சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் அவர்கள் போட்டுவிட்டு இருந்தார்கள். அதுதான் இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு விஷயமாகும். இப்ப இந்த விஷயத்தில் நாங்கள் மிகவுமே தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லாஹு தஆலா தான் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்று சொல்லி. படைக்கக்கூடியவன் அவன் தான், நன்மைகளை செய்யக்கூடியவன் அவன் தான், தீமைகளையும் தரக்கூடியவன் அவன் தான் என்று முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள். ஆனால் இது வெறுமனே வந்து ஒரு மேலோட்டமான ஒரு நம்பிக்கையும் தான் இருக்கிறதே தவிர, உள்ளத்தில் ஆழமாக இந்த நம்பிக்கை எனக்கு இன்னும் வரவில்லை. அதனால் மக்கத்து காதல்கள் எதில் உறுதியாக இருந்தார்களோ அதில் கூட நாங்கள் உறுதி இல்லாமல் பலவீனமாக இருப்பதை பார்க்க முடியும். மக்கத்து காதல்கள் குழந்தை வரம் தேடி அல்லாவிடத்தில் தான் கேட்டார்கள். அங்கே இருந்த சிலைகளிடத்திலோ நல்லடியார்களை சமாளித்து சென்றார்கள். குழந்தை வரம் கேட்கவில்லை. ஏன்? அவர்கள் நம்பியிருந்தார்கள் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அவன் மட்டும்தான். ஆனால் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? தவறிழைத்தார்கள். நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அவர்களை விடாத தவறையும் சேர்த்து விட்டுக் கொண்டு அல்லாஹு தஆலா படைக்கக்கூடியவன், அல்லாஹு தஆலா பரிபாலிக்கக்கூடியவன் என்று நாங்கள் விசுவாசம் கொண்டு கொண்டே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அல்லாதவர்களிடத்தில் சென்று முறைப்பாடு செய்கிறோம், அவர்களிடத்தில் உதவி சேர்கிறோம், அவர்களிடத்திலே வந்து குழந்தை வரம் கேட்கிறோம், தொழிலை அவர்களிடத்திலே கேட்கிறோம், நோய் நிவாரணி அவர்களிடத்திலே நாங்கள் தேடி சொல்கிறோம். அப்ப முதலாவதாக நாங்கள் இந்த அடிப்படை விஷயத்தில் இன்னும் கோட்டை விட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், நஊது பில்லாஹி மின் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எவ்வளவுதான் வாயளவிலே நாங்கள் வந்து அல்லாஹ் தான் படைக்கிறான் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும், நாங்கள் ஏதாவது தேவையொன்றை அல்லாஹ் அல்லாத ஒருவிடம் தேடி சென்று விட்டோம் என்று சொன்னால், நாங்கள் இந்த விடயத்திலும் கோட்டை விடுகிறோம். நஊது பில்லாஹி மின் அல்லாஹு தஆலாவுடைய முதலாவது விஷயத்திலேயே நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை இருக்கிறோம். இரண்டாவது, நாம் நன்றாக தெரிந்து வைக்க வேண்டிய, கண்டிப்பாக ஒரு முஸ்லிம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், தௌஹீதுல் உலூஹியா. எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹு தஆலா மட்டும்தான் என்கின்ற விடயத்தில், அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் ஆக்காமல் அந்த வணக்க வழிபாடுகளில் அல்லாஹு தஆலாவை ஒருமைப்படுத்துவது. இலாஹ் என்று சொன்னால் யாரு? இலாஹ் என்று சொன்னால் கடவுள், இறைவன். இறைவன் என்று சொன்னால் அல் மஅபூத், வணங்குவதற்கு தகுதியானவன், வணங்கி வழிபடக்கூடியவன். எனவே உலகத்திலே அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாருமே கிடையாது வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றுவதற்கு. எனவே எந்த வகையான வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும்தான் அதனை நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அல்லாத வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. இப்பொழுது சிலர் கேட்கலாம், நாங்கள் சொல்லுகின்றோம் ஒரு வணக்கம், அல்லாஹுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம், வேறு யாருக்குமே செய்வது கிடையாது. நோன்பு பிடித்தாலும் அல்லாஹுக்காக என்றுதானே நோன்பு பிடிக்கிறோம். ஜகாத்து கொடுத்தாலும் ஹஜ் செய்தாலும் அல்லாஹுக்கு என்றுதானே நாங்கள் செய்கிறோம். அப்ப இதில் நாங்கள் இன்னும் கோட்டை விடவில்லையே என்று சிலருக்கு என்ன தோன்றும்? ஆனால் நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும், சொல்லுவது, நோம்பு பிடிப்பது, ஜகாத்து கொடுப்பது, ஹஜ் செய்வது, இது மட்டும்தான் இஸ்லாம் கிடையாது. ஒருவன் எவ்வளவுதான் நோம்பு பிடித்து, எவ்வளவுதான் தொழுது, எவ்வளவுதான் ஹஜ் செய்து, எவ்வளவுதான் ஜகாத்து கொடுத்த நிலைமையிலும், ஒருவன் அல்லாஹு தஆலாவுக்கு செய்ய வேண்டிய வேறு ஒரு வணக்க வழிபாட்டை, ஒரே ஒரு வணக்க வழிபாட்டையாவது அல்லாஹு தஆலா படைத்த படைப்பினம் ஒன்றுக்கு அவன் செய்துவிட்டால், அந்த ஒரே ஒரு துளி விஷம், அந்த ஒரு பானை தண்ணியை வந்து விஷமாக, விஷம் கலந்த ஒன்று பானமாக மாற்றி விடுவது போன்று அவனது எல்லா வணக்க வழிபாடுகளையும் தகர்த்து எரிந்து அவனை இஸ்லாத்திலிருந்து தூக்கி அப்புறம் எரிந்துவிடும். அவ்வளவு கொடுமையான ஒன்றுதான் இந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தது. இன் அல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் ஒரு பொழுதும் அதனை அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே மாட்டான். அது தவிர்ந்த ஏனைய பாவங்களை பொறுத்தவரை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். எனவேதான் நாங்கள் அடிக்கடி இந்த இணை வைப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், எல்லா ரசூல்மார்களும் இந்த உலகத்தில் வந்து மக்களை முதலாவதாக தடுத்த விஷயம் இணை கற்பித்தலிருந்து அவர்களை அப்புறப்படுத்துவது. ஒருவன் எவ்வளவுதான் பாவம் செய்த நிலைமையில் மரணித்தாலும், அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் மறந்து விட்டான் என்று சொன்னால், இரண்டு நிலைமை இருக்கிறது மறுமையில். ஒன்று, அவன் நாடினால் அவனுடைய ஏனைய, எனக்கு இந்த உலகத்தில் வாழும் போதெல்லாம் இணை கற்பிக்காமல் என்னையே மட்டும் வணக்க வழிபாடுகள் எனக்காக மட்டும் செய்து இவன் வாழ்ந்தானே என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி ஏனைய பாவங்களை சில சமயங்களில் தான் நாடியவருக்கு அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டு சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். இல்லை என்று சொன்னால் அவனுடைய பாவத்துக்கு ஏற்ப நரகத்தில் தண்டனையை கொடுத்துவிட்டு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் நிறுத்திவான். அதே நேரம் ஒருவன் அவன் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் ஒரு இபாதத்தாளியாகவே வாழ்கிறான், ஆனா இடைக்கிட என்ன செஞ்சிருவாரு, ஒரு தர்காவுக்கு போயிட்டு கையெழுந்துடுவார், ஒரு மகானுக்கு முன்னிலையில் உட்கார்ந்து அழுகிறார். அல்லாவுக்கு முன்னிலையில் நிற்கின்ற பொழுது வராத அச்சம் குறிப்பிட்ட மகானுடைய சமாதிக்கு போகின்ற பொழுது வந்துவிட்டால், அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய அச்சத்தை அல்லாவுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய அச்சம் வேறு ஒருவர் முன்னால் நிற்கின்ற பொழுது ஏற்பட்டால், அந்த விடயத்தில் அல்லாஹு தஆலாவுக்கு அவர் இணை கற்பித்து விட்டார். அல்லாஹுக்கு நிகராக அந்த குறிப்பிட்ட சமாதியில் இருக்கக்கூடிய மனிதரை ஆக்கிவிட்டார். எனவே அந்த விடயத்தில் அல்லாஹுக்கு நிகராக ஒருவரை ஆக்கியதன் காரணத்தினால் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவர் செய்த எல்லா வணக்க வழிபாடுகளும் நாளை மறுமையிலே தவிடுபடியாக ஆகிவிடுகின்றன. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இதை பற்றி நாங்கள் அடிக்கடி பேச வேண்டுமா இல்லையா? இந்த விடயம் கண்டிப்பாக நாங்கள் உயிர்நாடியாக எடுத்து சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒவ்வொரு கண்டிப்பாக பேச வேண்டும். ஏனென்று சொன்னால், ஷைத்தான் மூமின்கள் அல்லாதவர்களாக ஆக்குவது இந்த விடயத்தில் தான். இந்த விடயத்தில் தான் மக்கத்து காவிர்கள் குறைச்சிகள் அவர்கள் தவறியிருந்தார்கள். அல்லாஹு தஆலாவை ஏற்றவர்கள், அல்லாஹ்தான் இந்த வானங்களை படைத்தார் என்று சொன்னவர்கள், அல்லாஹ்தான் இந்த பூமியை படைத்தார் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்தான் எல்லோருக்கும் ரிஸ்க் கொடுக்கிறான் என்று உறுதியாக நம்பியவர்கள் ஏனைய வணக்கங்களை அல்லாதவர்களுக்கு செய்தார்கள். மக்காவில காபத்துல்லாவில் இருந்த அந்த சிலைகளத்திலே போய் வந்து முறைப்பாடு செய்தார்கள். அந்த சிலைகளை அவர்கள் வந்து அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையிலே வந்து ஒரு தரகராக ஆக்கிக் கொண்டார்கள். இந்த விடயங்கள் தான் அவர்களை நிரந்தர நரகவாசிகளாக ஆக்கியது. இந்த உலக வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த உலக வாழ்க்கை இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதற்கு முடிவு இருக்கின்றது. ஆனால் நாளை மறுமையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அது முடிவு இல்லாத வாழ்க்கை, அதற்கு நிறைவு கிடையாது. என்றென்றும் மனிதன் சுவர்க்கமாக இருந்தால் சுவர்க்கத்தில், நரகமாக இருந்தால் நரகத்தில் என்றென்றும் தங்கியே ஆக வேண்டும். அங்கே மரணம் என்பது கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய தண்டனையை, ஒரு சிறிய ஒரு பாவத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. நாளை மறுமையிலே இருக்கக்கூடிய அந்த பயங்கர நரக நெருப்பை என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அதிலிருந்து ஒவ்வொரு முஸ்லிமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் எல்லா தூதர்களும் பாடுபட்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக பாடுபட்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தை பொறுத்தவரையில் மிகவும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் ஏதோ ஊரோடு ஒத்து ஓடு என்று சொன்னது போன்று, ஊரோடு எல்லோரும் போகிறார்கள் தர்காவுக்கு, நாங்களும் சென்றோம். ஊரிலே எல்லோரும் ஏதோ சடங்கு சம்பிரதாயங்களை கொண்டாடினார்கள், நாங்களும் கொண்டாடினோம். ஊரிலே ஏதோ வந்து பழக்க வழக்கங்களை இஸ்லாத்துக்கு முரணாக இருந்தாலும் மக்கள் செயற்படுத்தி வந்தார்கள், நாங்களும் செயற்படுத்திக் கொண்டிருந்தோம். ஆனால் சத்தியம் வந்தது, சத்தியம் எங்களது கண் எங்கள் காதுகளுக்கு எட்டிய பிறகு நாங்கள் அதனை மீண்டும் செய்வோமாக இருந்தால் அல்லாஹு தஆலா நஊது பில்லாஹி மின்ல பாதுகாக்க வேண்டும். ஒரு பொழுது மன்னிக்க மாட்டேன். நன்றாக யோசித்து பாருங்கள். மீண்டும் மீண்டும் விளக்கக்கூடியது என்னவென்று சொன்னால், மீண்டும் மீண்டும் அவர்கள் கேட்கிறார்கள், எனவே விளக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய நல்லடியார்கள் அவர்கள் சாலிகான மனிதர்கள் தானே. இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒரு பூச்சிக்கு கூட அவர்கள் வந்து நோவையை செய்யாமல் வாழ்ந்தார்கள். எந்த நேரம் பார்த்தாலும் தஸ்பீஹ் மணியோடே அவர்கள் உலாத்திக் கொண்டிருந்தார்களே. எப்பொழுது பார்த்தாலும் பள்ளியோடு தானே அவர்கள் முடங்கி கிடந்தார்கள். அவர்கள் மகாக்கள் தானே. அவர்கள் எத்தனையோ வந்து பெரும் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்களே என்றெல்லாம் நாங்கள் சொல்லலாம். எவ்வளவுதான் அற்புதம் செய்தாலும், எவ்வளவுதான் பள்ளியோடே முடங்கி கிடந்தாலும், எவ்வளவுதான் காலை மாலை விக்கிரிகளிலே மூழ்கி இருந்தாலும், எவ்வளவுதான் நல்ல தூரத்திலே அவர் வாழ்ந்தாலும், அவர் நல்லவராக இருந்தால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தால் அல்லாஹ்விடத்திலே நல்லவர். அல்லாஹ் அவரை சுவர்க்கத்துக்கு கொண்டு போக வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுக்கு நிகராக அவராக முடியுமா? ஒருபொழுதும் ஆக முடியாது. அல்லாஹ்வுக்கு நிகராக அவர் ஆக முடியும் என்றிருந்தால், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளில் ஒன்றோ அல்லது ஒரு சிலதோ அவருக்கு இருக்குமாக இருந்தால் ஏன் அவர் மரணித்தார்? ஏன் அவர் அவர்களை அணங்கி இருக்கிறார்? நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவருக்கு நோய் இருந்தால் அவர் மருத்துவரிடம் சென்றிருப்பார். ஒரு மகானுக்கு நோய் இருக்கிறது, அவர் மருத்துவரிடம் தான் செல்ல வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த மகான் எனக்கு சக்தி அவருக்கு சக்தி இருந்திருந்தால் அவருடைய நோயை அவரே வந்து நீக்கியிருப்பார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவருக்கு நோய் இருக்கின்ற பொழுது அவர் மருத்துவரிடம் சென்றிருக்கிற அதே நேரம் நமக்கு நோய் வந்தால் அவரிடம் நாங்கள் போகிறோம். அப்ப இது ஒரு அசத்தமான ஒரு விடயம். நாம் செய்வது எமது பகுத்தறிவோடு ஒத்துப்போகாத ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா எமக்கு பகுத்தறிவை தந்திருக்கிறான் எதற்காக வேண்டி என்று சொன்னால், சில நினைக்கலாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதற்கு, நன்றாக சிந்தித்து நாங்கள் வந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கு, மாறாமாறி வீடுகளை கட்டுவதற்கு, நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு என்று சொல்லி எத்தனையோ காரணங்களை சொல்லலாம். உண்மையில் இது காரணம் அல்ல. உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பறவையாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் நம்மை விட அருமையாக கச்சிதமாக பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா பகுத்தறிவை மனிதனுக்கு மட்டும் ஏன் தந்தார் என்று சொன்னால், முதலாவதாக இந்த விடயத்தை சரியாக அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடிப்படையில் தவறுபட்டு விட்டோம் என்று சொன்னால், வேறு எதைத்தான் நாங்கள் எவ்வளவு பெரிதாக செய்தாலும் அது பிரயோசனம் தரக்கூடிய ஒன்றாக ஒருபொழுது அமைய மாட்டாது. எனவேதான் இந்த தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்லக்கூடிய வணக்கு வழிபாடுகளில் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் வணக்க வழிபாடுகள் சென்று அடைய வேண்டும். அவரது மாத்திரம்தான் எந்த வகையான வணக்க வழிபாடாக இருந்தாலும் அவனுக்கு மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்பதிலே நாங்கள் எமது கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இதில் ஒரு பகுதியான நூற்றில் ஒரு பங்கையாவது வேறு யாருக்கும் நாங்கள் கொடுத்துவிடக்கூடாது. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், வணக்க வழிபாடுகள் என்று சொன்னால் இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத், இந்த ஐம்பெரும் கடமைகள் மட்டுமல்ல. பிரார்த்தனை ஒரு வணக்கம், நேர்ச்சை செய்வது ஒரு வணக்கம், அறுத்து பழியிடுவது ஒரு வணக்கம், நாங்கள் பயப்படுவது அச்சப்படுவது ஒரு வணக்கம், அல்லாஹ்வுக்காக வேண்டி அஞ்சுகிறோம் இது ஒரு வணக்கம். அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நாங்கள் அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் ஒருவருக்கு முன்னால் என்று அஞ்சினோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுக்கு பயப்படுவது போன்று அவருக்கு பயப்படுவோம். உண்மையில் இந்த விடயங்களை வந்து நிறைய பேர் உணர்வது கிடையாது. உணராதன் காரணத்தினால் தான் பாருங்கள், நாங்கள் ஐந்து நேரம் பள்ளிக்கு சென்று தொழுகின்ற பொழுது வராத அச்சம், அந்த உணர்வு, அந்த பயபக்தி ஒரு தர்காக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது, ஒரு மகானுடைய சமாதிக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது எனக்கு ஏற்படுகிறது. பெரும்பாலும் பாருங்கள், நீங்கள் சமாதி வழிபாடு செய்யக்கூடியவர்களை பொறுத்தவரையில், தர்காவை கதி கதி என்று சொல்லி ஒழுங்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அங்கே கடுமையான அச்சத்தோடு இருப்பார்கள், கடுமையான பயத்தோடு அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த அங்கே நின்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, அந்த மகாநிலத்திலே முறைப்பாடு செய்கின்ற பொழுது இரண்டு கண்களினாலும் கண்ணீர் குல 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 என்று வழிந்தோடும். ஆனால் என்றால் அவர்களை பார்த்திருக்கிறீர்களா? அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையிலே நின்று ஏதாவது ஒரு தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுது ஒரு சொட்டு கண்ணீராவது ஒரு கண்ணன் வருவதை பார்த்திருக்கிறோமா? அவரை வந்து சொல்லுவாரு, நான் தொழப்போனா இந்த சிந்தனை உருவப்படுத்த முடியல, எனக்கு இல்லாத பொருளாத சிந்தனை எல்லாம் வருதுன்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப நாம் அல்லாஹுக்கு பயப்பட வேண்டுமா, வேறு யாருக்காவது பயப்பட வேண்டுமா? வேறு யாருக்கோ நாங்கள் பயப்படுகிறோம், அல்லாஹுக்கு இன்னும் பயப்படவில்லை. இப்ப நாங்கள் ஏதோ முஸ்லீம்களாக பிறந்து விட்டோம் என்பதனால் முஸ்லீம்களாக வாழ்ந்து தொலைத்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் வாழ்வது போன்று எனது வாழ்க்கை இருக்கிறது. அந்த நிலைமை மாற வேண்டும். அந்த நிலைமை மாற வேண்டுமாக இருந்தால் நாம் சொல்லக்கூடிய இந்த விடயங்களை நாங்கள் ஆழ்ந்து கவனித்து எனது வாழ்க்கையை நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டும் என்று நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறார், والارض ومن فيهن وعلم من شيء والا يسبح بحمده ولكن لا تخفون تسبيحهم. ஏழு வானங்கள் பூமி அவற்றில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹு தஆலாவை துதிக்கின்றன. யார? அல்லாஹு தஆலாவை துதிக்கின்றன. وعلم من شيء الا يسبح بحمده. எல்லா படைப்பினங்களும் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹு தஆலாவை தான் நெச்சி துதிக்கின்றன. ஆனால் நீங்கள் அதனை அறிய முடியாது, உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்ப மனிதர்கள் ஜின்கள் தவிர்ந்து ஏனைய எல்லா படைப்பினங்களும் எதற்காக படைக்கப்பட்டனவோ அதில் கொஞ்சமும் தவறிழைக்காமல் அல்லாஹு தஆலாவை துதித்தவைகளாக அவைகள் இயங்கிக் கொண்டிருக்க இந்த மனிதன் மட்டும்தான் என்ன செய்கிறான், அவன் படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து அல்லாஹு தஆலாவை ஏமாற்றுவது போன்று அவன் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப நாங்கள் ஏனைய படைப்பினங்களை விட உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலேயே சிறந்த படைப்பினம் மனிதர்கள் தான். ஆனால் எமது செயல்பாடுகளினால் எமது நம்பிக்கையின் கோளாறு இருப்பதன் காரணத்தினால் நாங்கள் ஏனைய படைப்பினங்களை விட தாழ்ந்த நிலைக்கு போகிறோம். இனி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார் இந்த காதல்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமல் அசட்டையாக இருந்தவர்களை சொல்லுகின்ற பொழுது உலாய்க்கல் அன்ஆம், அவர்கள் கால்நடை போன்றவர்கள், மிருகங்களை போன்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்றான். அதைவிட மோசமாகவும் இவர்கள் மாறிவிடுவார்கள். எப்படி? பல்ஹும் அவல், மிருகத்தை விட மோசமானவன் என்று சொல்லி எந்த மனிதனை அல்லாஹு தஆலா படைத்துவிட்டு அவனை நல்ல முறையிலே சிறந்த முறையிலே அந்த மனிதனை படைத்தேன் என்று எந்த அல்லாஹு தஆலா சொன்னானோ அந்த அல்லாஹு தஆலா நமது செயல்பாடின் காரணத்தினால் நாம் மிருகத்தை விட மோசமானவன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே எமது எண்ணங்கள் மட்டும் தூய்மையாக இருந்தால் எம்மை சிறந்தவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்காது, அல்லாஹ்வுடைய ஆக்காது. மாறாக அந்த நல்ல எண்ணங்களோடு சேர்ந்து எமது செயல்பாடுகளும் அல்லாஹு தஆலாவும் அவனது தூதரும் காட்டி தந்த வழியில் இருக்க வேண்டும் என்பதனை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தற்பொழுது நிறைய கருத்து வேறுபாடுகள் வரலாம். இந்த விடயத்தில் தர்காவுக்கு போக இயலுமா போக இயலாதா? அல்லாஹ் அல்லாதவரிடம் வந்து சிபாரசுக்காக வேண்டி நாங்கள் போய் வரிசையை நீக்க முடியுமா முடியாத? அல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய இயலுமா இயலாத என்கின்ற பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அதற்கு வழிகாட்டுகிறானா இல்லையா? இவ்வாறான சந்தேகங்கள் வருகின்ற பொழுது, இவ்வாறான கருத்து மயக்கங்கள் குழப்பங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் என்ன முறையில் தீர்வை கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலாவை அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். நாங்கள் அதனை தேடி பார்த்திருக்கிறோமா? எத்தனை பேர் நாங்கள் தேடி பார்த்திருக்கிறோம்? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்றான், ஸைன் தனாஸஅதும் ஃபீ ஷைன் ஃபர்துஹு இலல்லாஹி வர்ரசூல். நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தில் பிணக்கப்பட்டுக் கொண்டால், கருத்து முரண்பாடு கொண்டால், நீங்கள் அல்லாஹ்விடத்திலும் அவனது தூரத்திலும் நீங்கள் என்ன செய்யுங்கள், தீர்ப்புக்காக செல்லுங்கள். நான் எங்கு தீர்ப்புக்காக செல்கிறோம், எந்த பகுதியை நாங்கள் சார்ந்திருக்கிறோமோ, எந்த கொள்கையை நாங்கள் சார்ந்திருக்கிறோமோ, எந்த நிலையங்களில் நாங்கள் வீட்டிருக்கிறோமோ அந்த பக்கம் தான் போகிறோம். குர்ஆன் ஹதீஸ் இன்னும் மூலையில் தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அல் குர்ஆன் வாசிப்பது இன்று இல்லாமல் போய்விட்டது என் சமூகத்தில். எனவே அல் குர்ஆன் இருக்கக்கூடிய செய்திகள் எனக்கு தெரியாது. அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா எவ்வாறு எமது வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது தீர்வுக்காக வழிகாட்டுகிறான் என்பதை எனக்கு தெரியாது. ஏன் அதனை நாங்கள் ஓரம் கட்டி வைத்துவிட்டோம். பெரியார்கள் சொல்லுவதை எனக்கு மார்க்கம், முன் சென்றவர்கள் விட்டுவிட்டு சென்றதை எனக்கு மார்க்கம், ஏனாவது பெரிய பச்சை தலைப்பாக ஒருத்தரும் ஜாடியோ ஒருத்தரும் குப்பாயத்தோடு வந்து ஜார் ஜா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அப்துல்லா அசுர்ரஹன் சொல்லி ஆரம்பித்து விட்டால் மாஷா அல்லாஹ்னு சொல்லி அச்சுத்தர கேட்டு அட்ட மார்க்கம். நமக்கு குருவான் ஹரி சொன்னா இரண்டாவது அல்லாஹ் சாரா இந்த நிலைமையை கடுமையாக எச்சரிக்கிறார். ஏனென்று சொன்னால் فَلَا وَرَبِّكَ لَا يُؤْمِنُونَ حَتَّى يُحَكِّمُوكَ فِيمَا شَجَرَ بَيْنَهُمْ ثُمَّ لَا يَجِدُوا فِي أَنفُسِهِمْ حَرَجًا مِّمَّا قَضَيْتَ وَيُسَلِّمُوا تَسْلِيمًا. நாலாவது அத்தியாயம் 65வது வசனத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள். மூமின்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சச்சரவுகளில் தீர்ப்பு கேட்டு வந்து நீங்கள் தீர்ப்பு சொன்னதன் பிரகாரம் அவர்களை அவர்கள் தீர்த்துக் கொள்ளாமல் போனால் அவர்கள் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் கடுமையாக சொல்கிறார். நமக்கு பிரச்சனை எழுகிறது, இன்னும் நிறைய பேருக்கு எம்மளை சந்தேகம் இருக்கிறது, நாம் சொல்லக்கூடிய செய்தி சரியா பிள்ளையா. இப்பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய பழைய கொள்கையும் நாம் தற்பொழுது சேர்க்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் முரணாக எமக்கு தெரிகிறது. எதனை எடுப்பது எதனை விடுவது என்கின்ற ஒரு நிலை வந்துவிட்டால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், நீங்கள் குர்ஆனில் பாருங்கள் ஹதீஸில் பாருங்கள், யார் சொல்லுவது குர்ஆன் ஹதீஸுக்கு பொருத்தமாக இருக்கிறதோ அதனை எடுத்துக்கொள்வது, யார் சொல்ற கருத்து யார் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறதோ அதனை ஒதுக்கி ஓரம் கட்டி விடுவது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது குர்ஆனில். கோலாமைக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பு தெளிவாக காண்பிக்கப்பட்ட பிறகு அதை அதிருப்தி கொள்பவன் மூமினே அல்ல என்கின்ற அடிப்படையை அல்லாஹ் தஆலா எமக்கு தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறான். எனவே இந்த விஷயத்தில் மிகவும் பேணுதலாகவும் மிகவும் நாங்கள் உன்னிப்பான கவனத்தோடும் நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த விடயம்தான் நாளையில் எமக்கு சார்பாகவோ அல்லது எமக்கு எதிராகவோ அல்லாஹ்விடத்தில் வாழார். எனவே வணக்க வழிபாடுகள் என்று வருகின்ற பொழுது அதில் எல்லளவு கூட எல் முனையளவு கூட அல்லாஹு தஆலா அல்லாதவர்கள் பக்கம் போகவே கூடாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் போக வேண்டும், அல்லாஹ்தான் அதை அனைத்துக்கும் சொந்தக்காரன். இது இரண்டாவது தௌஹீதுல் உலூஹியா என்கின்ற இந்த விடயத்தில் தரக்கூடிய செய்திகள். மூன்றாவதாக ஒரு விஷயம், இதுவும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், இந்த பகுதி வந்து ஒரு ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பும் பகுதியும் கூட. இது மூன்றாவது பகுதி என்னவென்று சொன்னால் தௌஹீதுல் அஸ்மா வல் ஸிஃபாத். அல்லாஹு தஆலாவுக்கு இருக்கக்கூடிய திருநாமங்கள் அவருடைய பண்புகளை பொறுத்தவரையில் அவைகளை வேறு யாருக்காவது நாங்கள் கொடுக்காமல் அதில் வரக்கூடிய விடயங்களை அவ்வாறு ஏற்று இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வது. இந்த விடயத்திலும் பெரும்பாலான சகோதர சகோதரிகள் தவறிழைத்து இருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தை நாங்கள் சற்று ஆழமாக பார்ப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனில் சொல்லுகிறான் சூரத்தில் 180வது வசனத்திலே வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஉஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அதனை கொண்டு அல்லாஹ்வை அழைப்பீர்களாக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து எனக்கு என்ன தெளிவாகிறது, அல்லாஹ் தஆலாவுக்கு நிறைய திருநாமங்கள் இருக்கின்றது என்பது எமக்கு தெளிவாகின்றது. இதனை பொறுத்தவரை இந்த அல்லாஹ் தஆலாவுடைய திருநாமங்கள் அவனுடைய பண்புகளை பொறுத்தவரையில் மக்கள் பல பிரிவுகளாக இருக்கிறார்கள். சிலர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய திருநாமங்கள் அந்த பண்புகளை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் சிலர்களை பார்க்கிறோம் என்று சொன்னால் அவர்களை முற்றுமுழுதாக அல்லாஹ்வுக்கு இல்லைகளை அதன்று நிராகரிக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்த்தால் பகுதியை ஏற்று பகுதியை நிராகரிக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்த்தால் அவைக்கு முரணான அது கூறாத சில கருத்துக்களை அவர்கள் கூறுவதை பார்க்கிறோம். இப்படி பல பிரிவுகளாக இந்த அல்லாஹ் தஆலாவுடைய பண்புகள் திருநாமங்கள் விஷயங்களிலே எமது இஸ்லாமிய சமூகம் பிரிந்து காணப்படுவதை பார்க்கிறோம். எனவே இவ்வாறு குழப்பமான ஒரு நிலைமை மக்களுக்கு மத்தியிலே மயக்கமான ஒரு நிலைமை இருப்பதன் காரணத்தினால் இதனை நாங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் அல்லாஹு தஆலா சூரத்துக்காக 8வது வசனத்தை சொல்லுகிறான், அல்லாஹு லா இலாஹா இல்லஹு லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலா தவிர வேறு யாருமே இல்லை, அவன் தான் அல்லாஹு தஆலா. லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அவன் தான் படைப்பாளன் என்று அந்த வசனத்தில் சொல்லி வந்து லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கும் அவனுக்கு அல்லாஹு தஆலா அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இப்படி பல இடங்களில் தனக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது சொல்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய பண்புகளையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். பண்புகளை பொறுத்தவரையில் இரண்டு வகையான பண்புகள் இருக்கும். ஒன்று அவனுக்கு இருக்கக்கூடிய அல்லாஹு அஸ்மி உல்பசீர், அவனுடைய கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்வது போன்று, இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி, அவனுக்கு அல்லாஹு தஆலாவுக்கு முகம் இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அவனுக்கு கைகள் இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அவனுக்கு உள்ளங்கையிலே வாங்கிக் கொள்வதாக அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தஆலாவுக்கு பாதம் இருப்பதாக. இப்படி இந்த பண்புகளை பற்றி குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. இதனை விளங்குவதில் நாம் ஆரம்பத்தில் சொன்னது போன்று பல பிரிவுகளை நாங்கள் பார்க்க முடிகின்றது. எனவே இந்த ஆரம்ப முதலாவதாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலாவுக்கு குர்ஆனில் நிறைய ஆதாரம் இருக்கிறது, அவனுக்கு நிறைய திருநாமங்கள் இருக்கின்றது, அவனுக்கு பண்புகள் இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலாவே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன, அல்லாஹு தஆலாவுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றது. யார் அதனை பேணி பாதுகாத்து அமல் செய்கிறாரோ அவர் சுவர்க்கத்தில் நுழைந்து வருவார். இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. இதே நேரம் இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது. என்ன ஹதீஸ் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருமுறை பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் கூறியதாக அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்தார் என்று சொன்னால், அஸ்அலுக பிகுல்லி இஸ்மிக், இறைவா நான் உனக்கு கேட்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன், உனக்கு என்னென்ன திருநாமங்கள் இருக்கின்றது அதனை கொண்டு நான் பெயர்கள் இருக்கின்றது அதனை கொண்டு கேட்கிறேன். அம்மை தபி இனஸ்தக், நீ உனக்கு சூட்டிக்கொண்ட அந்த பெயர்களை கொண்டு கேட்கிறேன். அது அன்சல் தகுதி கிட்டாது, அல்லது உனது வேதத்தில் நீ உனது பெயர்கள் எது இருக்கின்றதை உடைக்கிறீர்களோ அந்த பெயர்களை கொண்டு கேட்கிறேன். அல்லது உனது படைப்பில் யாராவது ஒருவருக்கு நீ உனது திருநாமங்களை பற்றி கற்றுக் கொடுத்திருந்தால் அவைகளை கொண்டும் கேட்கிறேன். அல்லது மறைமுகமான ஞானத்தில் உனக்காக என்று நீ சொந்தமாக்கிக் கொண்ட உன்னை தவிர வேறு யாருமே தெரியாத அந்த திருநாமங்களை கொண்டும் உன்னிடத்திலே கேட்கிறேன். எதனை கேட்கிறேன், இறைவா இந்த மகத்துவமிக்க இந்த அல் குர்ஆனை எனது உள்ளத்தின் வசந்த காலமாக ஆக்கித்தா, எனது உள்ளத்திலே பூரிப்பை சந்தோஷத்தை தரக்கூடிய ஒன்றதாக ஆக்கித்தா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையில் எண்ணில் அடங்காத திருநாமங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு இருப்பதாக இந்த ஹதீஸ் சொல்கிறது. மேலும் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸை பொறுத்தவரையில் அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இருப்பதாக வருகிறது. சிலர்கள் அல்லாஹு தஆலாவுக்கு எண்ணில் அடங்காத திருநாமங்கள் இருக்கின்றது என்பதை நிராகரிக்கிறார்கள். இது தவறு. மேலே சொன்ன ஹதீஸை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலாவுக்கு இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிய அந்த 99 திருநாமங்களையும் பேணி பாதுகாத்து அமல் செய்தால் அவர் சுவர்க்கத்து நுழைவார் என்பதைத்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது அதற்கு அந்த 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 சுவர்க்கத்துக்கு செல்வதற்கான ஒரு வழியை காட்டித் தந்தார்கள். அதற்கு எத்தனை திருநாமங்களை வைத்து அமல் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிச்சிருக்கிறார்கள். எனவே அந்த 99 திருநாமங்கள், அது இல்லாமல் இன்னும் பல திருநாமங்கள் இருக்கின்றது. அது அல்லாஹு தஆலாவுக்குத்தான் அந்த திருநாமங்களின் எண்ணிக்கை தெரியும், அவனை தவிர வேறு யாருக்குமே தெரியாது என்பதைத்தான் இதிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இன்னும் சில செய்திகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நன்றாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துக்கு ஒரு நபித்தோழரை அனுப்புகிறார்கள். அப்பொழுது அங்கு சென்றவர் அந்த அங்கே இருந்த அந்த மக்களுக்கு தொழுகை நடாத்துகிறார். தொடர்ந்து தொழுகை நடாத்துகிற பொழுது ஒவ்வொரு ரகாத்திலும் இவருடைய வேலை என்னவென்று சொன்னால், குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதி ஒரு சூறாவை ஓதுவது, ஓதிவிட்டு குல் ஹுவல்லாஹு சூறாவை ஓதிவிட்டு அந்த தொழுகையை முடிப்பதுதான் இவருடைய வழமை. அப்ப இது ஒரு சர்ச்சையாக மாறுகிறது. அப்ப இதற்கு ஏன் இவ்வாறு இவர் தொடர்ந்து இப்படி செய்கிறார் என்று அவரிடம் நிறுவப்பட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், வரக்கூடிய எல்லாமே வந்து அல்லாஹு தஆலாவின் பண்புகள், எனவே அவற்றை நான் நேசிக்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னார். இதனை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்பிரூஹு அன்னல்லாஹு தஆலா யுஹிப்புஹு, அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு தஆலா அவரை நேசிக்கிறான் என்பதனை அவரிடத்தில் நீங்கள் தெரிவியுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல ஒரு விஷயத்தை கவனத்தில் கொண்டீர்களா, அல்லாஹு தஆலாவுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்புகள் திருநாமங்களை சஹாபாக்கள் நிராகரிக்காமல் அப்படியே ஏற்றிருக்கிறார்கள். இந்த குர்ஆன் வசனம், இந்த அத்தியாயம் அல்லாஹு தஆலாவுடைய பண்புகளை பற்றி பேசுகிறது, எனவே நான் அதனை விரும்புகிறேன் என்ற ஒரு காரணத்தினால் சுபஹானல்லாஹ் அல்லாஹு தஆலா அவரை விரும்பினார். இப்படி தெளிவாக இந்த ஆதாரங்கள் இருக்கு. குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் இவ்வாறு தெளிவாக இந்த விஷயத்தில் எமக்கு தெளிவை தர, இல்லை இதனை நான் மறுப்பேன் என்ற ஒரு கூட்டமும், இல்லை இதனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற ஒரு கூட்டமும், அல்லது இதற்கு நான் மாற்று கருத்து தான் கொடுப்பேன், அதனை எவ்வாறு வந்து குர்ஆன் ஹதீஸில் வந்தது போல ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு கூட்டமும் கூறுவது எவ்வளவு அபத்தமான ஒரு கூற்று. எனவே சத்தியம் மிகவுமே தெளிவாகும். இந்த அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய திருநாமங்கள் பண்புகள் இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்வதை பொறுத்தவரையில் பல கூட்டத்தினர் இருக்கிறார்கள் என்று நாங்கள் பொதுவாக சொன்னோம். அவருடைய பெயரையும் நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொன்னோம் என்று சொன்னால் கால பொருத்தமாக அமையும் என்று நினைக்கிறேன். இந்த அல்லாஹ் தஆலாவுடைய பண்புகள் சிவப்புகளை ஏற்றுக்கொள்வதில் கோளாறு உண்டு பண்ணியவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் மூன்று பிரிவினர்களாக இவர்களை குறிக்கலாம். முதலாவது பிரிவினர் யார் என்று சொன்னால் ஜஹ்மியாக்கள். ஜஹ்மியாக்கள் யார் என்று சொன்னால் இவர் ஜஹ்மியுன் தஃப்வானை பின்பற்றியவர்கள். இந்த ஜஹ்மியுன் தஃப்வான் என்று சொல்லக்கூடியவன் அல்லது அவனது கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த விடயத்தில் அல்லாஹ்வுடைய பண்புகள், அவனுடைய சிபத்துகள், அவனுடைய திருநாமங்கள் விடயத்தில் எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் நிராகரிக்கக்கூடியவர்கள். நாம் பில்லாஹி நல்லா பாதுகாக்க வேண்டும், இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். அப்ப ஆரம்பத்தில் யார் இதனை வெறுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஜஹ்மியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கிறார்கள். இரண்டாவது குழுவினர் யார் என்று சொன்னால் மோத்தசிலாக்கள். இந்த மோத்தசிலாக்கள் யார் என்று சொன்னால் வாசல் இபின் அத்தாவை பின்பற்றக்கூடியவர்கள். இவர் இந்த வாசல் இபின் அத்தா என்று சொல்லக்கூடியவர் இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய அவையிலிருந்து வெளியேறி சென்றவர், இந்த விடயத்தில் முரண்பாட்டை வெளியேறி சென்றவர். இவருடைய கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவுடைய திருநாமங்களை பொறுத்தவரையில் அந்த திருநாமங்களை வெறுமனே ஒரு போலியாக ஏற்றுக்கொள்வது, அதற்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து நிராகரிப்பது. அதே நேரம் அல்லாஹு தஆலாவுடைய பண்புகளை பொறுத்தவரையில் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிறார்கள். இவர்கள் இரண்டாவது பிரிவினர். மூன்றாவது பிரிவினர் சற்று வித்தியாசமானவர்கள். இவர்கள் அஷாயிராக்களும் மாத்ரிதியாக்களும். அஷாயிராக்கள் என்று சொன்னால் யார் என்று சொன்னால் இமாம் அபுல் ஹசன் அல் நதவி, அபுல் ஹசன் அல் அஷாரி பின்பற்றக்கூடியவர்கள். மாத்ரிதியாக்கள் யார் என்று சொன்னால் அபு மன்சூர் அல் மாத்ரிதியை பின்பற்றக்கூடியவர்கள். இவர்கள் இருவருடைய அல்லது இந்த இரண்டு குழுவினுடைய பிரிவினருடைய கொள்கை இந்த விடயத்தில் எப்படி என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவுடைய திருநாமங்களை ஏற்றுக்கொள்வார்கள், அதற்கு சில சமயங்களில் மாற்று கருத்து கொடுப்பார்கள். அல்லாஹு தஆலாவுடைய பண்புகளை பொறுத்தவரையில் சிலதை ஏற்று சிலதை நிராகரிப்பார்கள். பெரும்பாலும் அல்லாஹு தஆலாவுடைய பண்புகளில் உள்ள இந்த குர்ஆன் வரக்கூடிய முகம் கை கால் போன்ற இந்த விடயங்களை பொறுத்தவரையில் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளாமல் இதற்கு மாற்று கருத்து கொடுப்பார்கள். அப்ப இது வந்து அடிப்படையில் தவறு என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தவறு என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவுடைய பெயர்கள் திருநாமங்கள் பண்புகளை பற்றி அதனை தெளிவுபடுத்திக் கூறுவது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்க வேண்டும். மாற்று கருத்து கொடுப்பதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மாற்று கருத்து கொடுத்திருக்க வேண்டும். அல்லது இதனை வந்து நிராகரிப்பது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரித்திருந்தால் நாங்கள் அதனை அவ்வாறு வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பற்றி பேசவில்லை, சஹாபாக்கள் யாரும் அதனை நிராகரிக்கவில்லை, அதுக்கு மாற்று கருத்து கொடுக்கவில்லை. நாமும் மாற்று கருத்து கொடுக்காமல் அதனை நிராகரிக்காமல் அல்லாஹு தஆலா எதனை சொல்லி இருக்கிறானோ அது அல்லாஹ்வுக்குரியதே. அல்லாஹு தஆலாவுக்கு என்ன பண்பு இருக்கிறதோ அது அல்லாஹு தஆலாவுடைய பண்பு என்பதனை எந்த விதமான மாற்று கருத்து கொடுக்காமல், அதனை தெளிவுபடுத்தாமல், அதனை இல்லை என்று நிராகரிக்காமல், அல்லாஹுடைய வலிமைக்கு, வல்லமைக்கு, சக்திக்கு, அவனுடைய ஆற்றலுக்கு ஏற்ப அவனுக்கு அவைகள் இருக்கின்றன என்பதனை நாங்கள் ஏற்று அதிலே எமது கொள்கையை நாங்கள் ஒருமுகப்படுத்துவதுதான் இந்த தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்பதாகும். இந்த தலைப்பானது, இந்த பகுதியானது இன்னும் ஆழமாக விரிவாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இதுவரைக்கும் ஒரு தெளிவான ஒரு கருத்தை உங்களுக்கு தந்திருக்கும். எனவே இந்த மூன்று பகுதியை பொறுத்தவரையிலும் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இதிலே நாங்கள் எந்த காரணம் கொண்டும் கோட்டை விட்டுவிடக் கூடாது. இதிலே நாங்கள் கோட்டை விட்டுவிட்டோம் என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹு தஆலா எமக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த பரீட்சையில் கோட்டை விட்டுவிட்டோம் என்பதுதான். எனவே நாங்கள் மிகவும் கவனமாக இருந்து, ஒரு மனிதன் ஒரு குழந்தையை நாங்கள் படிப்போம், அது பிளஸ் டூ முடித்துவிட்டு பல்கலைக்கழகத்துக்கு நுழைந்திருக்கும், கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு படித்து விட்டு பைனல் எக்ஸாம்ல கோட்டை விட்டு விட்டா நிலைப்பாடு என்ன? உறவு காலம் படிப்பது மந்திப்புதான். இதே நிலைமை தான் நமக்கும். நவூது பில்லாஹி மின்னா, அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா என்னதான் இருந்தாலும், நான் எவ்வளவுதான் கோட்டை விட்டிருந்தாலும், நாங்கள் சரியான முறையில் திரும்பி விளங்கி செயல்பட்டால் அதனை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அந்த எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவன். எனவே எதிர்வரக்கூடிய காலங்களில் நாம் சொன்ன இந்த விஷயங்களில் வெள் முனை அளவு கூட நாங்கள் தவறு இழைக்காது. அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு அல்லாஹுக்கும் கொடுப்போம். இன்னொரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்கள் கூட, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்கள் கூட, எனது முஸ்லீம்கள் இருக்கக்கூடியவர்கள் கூட, இவர்கள் அந்நியர்களை பார்த்து, கிறிஸ்தவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள், அல்லது ஏனைய சிலை வணக்கத்தை செய்யக்கூடியவர்களை பார்த்து கேள்வி கேட்பார்கள். எப்படி இருந்தாலும் நீங்கள் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டு, அப்படி இருந்தால் ஏன் அந்த இறைவனை விட்டுவிட்டு நீங்கள் இயேசு நாதரத்திலே போய் முறைப்பாடு செய்தீர்கள்? இயேசு நாதரை விட, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விட அல்லாஹு தஆலா சக்தியும் வல்லமை உள்ளவன் தானே என்று அவனுக்கு ஒரு கேள்வி கேட்கின்றோம். இதே போன்று ஏனைய கொள்கை இருக்கக்கூடியவர்களையும் கேள்வி கேட்கின்றோம். அவர்கள் திருப்பி நம்மிடத்திலே கேட்கிறார்கள், அப்ப நீங்கள் ஏன் அல்லாஹு தஆலாவை விட்டுவிட்டு இந்த சமாதி கிரகத்திலே சென்று கேட்கிறீர்கள்? அப்ப நாங்க யார மேல பார்த்து சுத்தி அது போன்றது உமர்ந்தது போன்றுதான். மேலே அண்ணாந்து பார்த்தவர்களாக வானத்தை நோக்கி உமிழ்ந்தோம் என்று சொன்னால் அது மீண்டும் இவன் முகத்திலே வந்து விழும். அப்ப நாங்க அவர்கள் செய்யக்கூடிய அதே தவறை நாங்களும் செய்யக்கூடாது. எனவே அல்லாஹு தஆலா பகத்தறிய இவங்க தந்திருக்கிறான். சரியான வழிகாட்டுதல் இவன் கண்முன்னே இருக்கின்றது, குர்ஆன் இருக்கின்றது, ஹதீஸ் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலாவின் அருளினால் உலமாக்கள் வந்து தெளிவாக சத்தியத்தை அல்லாஹுக்கு பயந்து ஊர்வலகத்துக்கு பயப்படாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை கவனத்தில் கொண்டு எமது கடந்த கால வாழ்க்கையை நாங்கள் ஒருமுறை மெய் பரிசீலனை செய்து எதிர்கால வரக்கூடிய எதிர்கால வாழ்க்கையை நாங்கள் திட்டமிட்டு குர்ஆன்களின் அடிப்படையில் நாங்கள் கொண்டு செல்வதற்கு நாங்கள் முனைவோமாக. அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறான். எமது வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த அல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான். எமது கையிலே அல்லாஹு தஆலா தெளிவை தந்திருக்கிறான். சத்தியத்தை வேண்டுமென்றால் சத்தியத்தை தேர்வு செய்து கொள்ளலாம், அசத்திய பாதை வேண்டும் என்று சொன்னால் அசத்திய பாதை தேர்வு செய்து கொள்ளலாம். சத்தியம் தெளிவாக இருக்கிறது, அசத்தியத்தை மறந்து விடுவோம். எனவே சத்தியத்தை பின்பற்றி இன்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தஆலாவினால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக, சுவர்க்கவாசிகளாக, நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஒட்டுமொத்த முழு மனித இஸ்லாமிய சமூகத்தினரையும் ஆசி அருள்வானாக என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அதே மாதிரி சொல்றாங்க, சில வார்த்தைகள் இருக்கு, அதை ஓடும்போது சில மந்திரம் மாறி சில விசேஷமான தன்மைகள் உண்டு என்று அதை பத்தி.
இந்த அஸ்மா அல் ஹுஸ்னா ரசூலுல்லாஹி சொன்ன அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் 99 இருக்கின்றது. அதனை யார் புகழி பாதுகாத்து நடந்து வருகிறாரோ அவர் சுவர்க்கத்தில் நுழைவார் என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். இதனை எவ்வாறு பேணி பாதுகாப்பது, எவ்வாறு இதனை வைத்தாமல் செய்வது? சிலர் தவறாக இதனை நினைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையை விட்டுவிட்டு இவர்கள் இவர்களுடைய மனதில் படுவதை கொண்டு அமல் செய்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், சில வீடுகளில் பார்த்தால் அந்த 99 திருநாமங்களையும் அழகாக எழுதி அதை பிரேம் பண்ணி அதை மாற்றியிருப்பார்கள். சிலரை பார்த்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அதற்கு கீழே வந்து இந்த வட்டி குச்சியை கொளுத்தி வைப்பார்கள். நன்றாக அடையாளமே தெரியும், தொடர்ந்து கொடுத்துருக்காங்க என்பதில். அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம், அதை மகத்துவமாக கண்ணியப்படுத்தி கொளுத்தி வைக்கிறோம். சவுதி இல்லாமல் நல்லா பாதுகாக்க வேண்டும். இதற்கான எல்லாவற்றால அவனுடைய திருநாமங்கள் அல்லாஹ் தஆலா ஆக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவரோட வீட்டுல வந்து இப்படி 99 திருநாமங்கள் தொங்கல. சஹாபாக்கள் வந்து லட்சக்கணக்கில் இருந்தார்கள், யாருடைய வீட்டிலும் இந்த 99 திருநாமங்கள் பட்டோலை எழுதப்பட்டு தொங்க விடப்படவில்லை. அவர்கள் துவா செய்கின்ற நேரத்தில், பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நாம் காட்டும் ஆதாரமாக எடுத்துக்கொண்டோம். எப்படி என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவை திருநாமங்களை கொண்டு யா ரஹ்மான் யா ரஹீம் அல்லாஹ்மஃபிர்லி அன்தல் கஃபார் என, இறைவா நீயே பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், எனது பாவத்தை மன்னி. ஒவ்வொரு முறைப்பாடு செய்கின்ற பொழுதும் அதற்கு ஏற்ற திருநாமங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது, அதனை முன்வைத்தினார்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். இதனை தவிர்த்து விட்டு ஒருவாள் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹு தஆலாவுடைய திருநாமங்கள் சிறந்த திருநாமம் அல்லாஹ் என்பதனை வைத்துக் கொண்டு அல்லாஹ் 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 செய்து வந்தால் இது ரசூலுல்லாஹி காட்டி தந்த வழி அல்ல. அல்லது ரஹ்மான் 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 சொல்லிக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறை அல்ல. பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த அல்லாஹு தஆலாவுடைய அழகிய திருநாமங்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இங்கே நிறைய பார்க்கிறோம், முஸ்லிம்கள் எங்காவது பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் எல்லா பள்ளி வாயில்களிலும் 5 நேரமும் கடைசி ரக்காத்திலே குனூத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். முஸ்லிம்களுக்கு சார்பாக, முஸ்லிம்களுடைய எதிரிகளுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வார்கள். அந்த நேரத்தில் நன்றாக நாங்கள் கவனித்திருப்போம், நிறைய அல்லாஹு தஆலாவை திருநாமங்கள் அடித்துக் கொண்டே போவார்கள். அடித்துக் கொண்டு போய்விட்டு கடைசியில் அல்லாஹு தஆலாவிடத்தில் பிரார்த்தனை செய்வார். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை. இதுவல்லாத ஏனைய முறைகளை பொறுத்தவரையில அது இஸ்லாத்தில் புதிதாக உண்டாக்கியது. எனவே எதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்களோ அதனை அவ்வாறு செய்வது தான் மார்க்கம். இதுதான் இந்த கேள்விக்கான விட. வசீலா தேடுவது என்ன என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. வசீலா என்று சொன்னா பொருட்டாளை கேட்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் கேட்கிறேன், அப்துல் காதர் ஜீலானி அவர்களின் பொருட்டால் கேட்கிறேன், அந்த அவுலியாவின் பொருட்டால் கேட்கிறேன், அந்த மகானின் பொருட்டால் கேட்கிறேன் என்று பொருட்டால் கேட்பது இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்றாகும். சஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்க நேரத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு இவ்வாறு சஹாபாக்கள் யாருமே செய்தது கிடையாது. இஸ்லாமே வந்தது இந்த இடைத்தரகங்களை ஏற்படுத்தக்கூடாது, இடைத்தரகங்களை வைப்பதுதான் இஸ்லாத்திலே வந்து இணை வைத்தலாகும் என்று சொல்லி இஸ்லாமிய மக்கள் சொல்லி இருக்க, நாமே இந்த வசீலா மூலம் இடைத்தரகர்களை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். எனவே ஒருவரும் பொருட்டாக கேட்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று. யார் பொருட்டாலும் யாரும் கேட்க தேவையில்லை. நாம் ஒவ்வொருவரும் நேரடியாக அல்லாஹு தஆலாவிடத்திலே கையேந்தி கேட்பதுதான் இஸ்லாம் இம்மிடத்திலே இருந்து எதிர்பார்க்கின்றது. எனவே அந்த முறையில் நாங்கள் பிரார்த்தனைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்நேரத்தில் அல்லாஹ் வசீலா தேடுவது என்று சொன்னா நல்லமல்கள், நல்லமல்களைத்தான் நான் வசீலா தேடுவோம். அது இந்த வசனத்தை விளக்குற மாதிரி வந்த சில ஹதீஸ்கள் வந்து இவங்களுக்கு தெளிவா சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அவருடைய சமூகத்துக்கு முன்னால் இருந்த ஒரு சமூகம், அந்த சமூகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். என்ன சம்பவம், 3 பேர் மலை ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கிற பொழுது மழை வருகின்றது, மலையிலிருந்து தப்பிக் கொள்வதற்காக ஒரு குகையிலே நுழைகிறார்கள். அப்பொழுது ஒரு பெரும் தாராங்கள் வந்து அந்த குகை வாயிலை அடைத்து விடுகிறது. அப்பொழுது யார் பொறுத்தால் அவர்கள் தேடினார்கள், அதை இப்படி பொருட்கள் யாராவது வசீலா தீர்ப்பார்கள் தவறுதலாக புரிந்து கொண்டு. எனவே அந்த மயக்கத்தையும் இல்லாமலாக்குவதற்காக வேண்டித்தான் சுபஹான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார். அப்ப அங்க இருந்த மூவரும் தாங்கள் இதுவரை காலமும் செய்த அமல்களில் மிகவுமே பயபக்தியோடு இஹ்லாசாக அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று ஒவ்வொருத்தரும் செய்த ஒவ்வொரு அமலை தெரிவு செய்கிறார்கள். அதன் மூலம் யா அல்லாஹ், நான் இந்த காரியத்தை உங்க திருப்திக்காக வேண்டித்தான் செய்தேன் யா அல்லாஹ். அப்ப இங்கேதான் வந்து பொருட்டாள அதன் மூலமாக கேட்கிறார்கள். எனவே இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்ல 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 பிரார்த்தனை செய்ய செய்ய அவர்கள் செய்த நல்லமல்களை வைத்து அவர்கள் அதன் மூலமாக பிரார்த்தனை செய்ய அல்லாஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்லை அற்புறப்படுத்தி அவர்கள் வெளியேறுவதற்கு வழிவகை செய்து கொடுத்தார் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக எமக்கு சொல்லி காட்டுகிறார்கள்? சும்மா ஒரு கத்தா ஒரு கதையை கேட்டு போறதுக்காக வேண்டியா? இல்ல, இப்படியான சந்தர்ப்பங்களில் அந்த ஹதீஸை கொண்டு வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வசீலா தேவைன்னு சொன்னா என்ன முறையில் வசீலா தேட வேண்டும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவம் மூலமாக எமக்கு விளங்குகிறார் என்பதுதான் தெளிவாகிறது. எனவே குறிப்பிட்ட மனிதர்கள் இறந்தவர்கள் மூலமாக வசீலா தேடாமல் எமக்கு நாம் சிறை காலத்தில் செய்த நல்லமல்களை வைத்து நாங்கள் அல்லாஹு தஆலா அவருக்கு வசீலா தேட வேண்டும் என்பது தெளிவாகிறது. சுப்ஹானக அல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த.